நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கணேசன் அவர்களே.
வணக்கம் ஐயா.
மலேசியாவில் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் தற்போது தண்டனை பெற்றிருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அவர்கள் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இதன் மூலம் இழப்பார் என்று எதிர்பார்க்கலாமா?
எங்களது அரசியல் சட்ட அமைப்பின் கீழ், அதாவது பெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பின் கீழ், ஆர்டிகல் 48 என்று சொல்லக்கூடிய 48வது ஆர்டிகளிலே ஒருவர் 2000 வெள்ளிக்கு அல்லது மேலோ அல்லது 2 வருடங்களுக்கு மேலோ சிறை தண்டனை கிடைத்துவிட்டால், 2000 வெள்ளி அபராதம் அவர் மேல் சுமத்தப்பட்டால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும். உடனே பறிக்கப்படுமா? இல்லை இல்லை, 14 நாட்கள் சென்ற பிறகுதான், 15வது நாட்கள் தான் அது பறிக்கப்படும். அப்படி பறிப்பதற்கு முன்னாலே அவர் மேல்முறையீடு சென்று கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லக்கூடிய மேல் நீதிமன்றத்திற்கு அவர் அப்பீல் செய்து விட்டார் என்றால், மேல் மனு போட்டு விட்டார் என்றால், அதன் விளைவுகள் என்ன? அந்த மேல் மனு கேட்கப்பட்டு வாதங்கள் பரிமாறப்பட்டு நீதிபதிகள் அவர்களுடைய தீர்ப்பை கொடுக்கும் வரை அந்த பதவி பறிக்கப்பட முடியாது. அதுதான் நிலை. மேல் மனு நீதிபதிகள் சரி, அந்த குற்றத்தை விளக்க முடியாது, உறுதிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதன் நிலை என்ன, விளைவுகள் என்ன என்றால், அதற்கு மேலும் பெடரல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கின்றது, அங்கே மேல் மனு போடலாம். அந்த மனு போடும் அளவிற்கு அந்த அது முடியும் வரை அவருடைய பதவியை பறிக்க முடியாது. இருந்தாலும் நேற்று உயர் நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் ஸ்டே ஆர்டர் என்று சொல்லக்கூடிய தடுப்பு ஆர்டரை கொடுத்து விட்டார். அதனாலே அவருடைய பதவி, எம்பியாக இருக்கக்கூடிய பதவி, இன்றும் எப்பொழுதும் இன்னும் சில நாட்கள் தற்காத்துக் கொள்ளத்தான் அவர் போகிறார். அதில் எந்த ஒரு அபாயமும் இல்லை.
இப்போது முக்கிய எதிர்கட்சியில் இருக்கும் நஜீப் ரசாக் அவர்கள் தண்டனை பெற்றிருப்பதன் மூலம் அவரது கட்சியில் ஏதாவது கலகங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்படுமா? கட்சியில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு படுகிறது?
அதாவது எங்களது பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே 222 இடங்கள் உள்ளன. அதில் 2 சபாநாயகர்களை விலக்கிவிட்டால் மிச்சம் இருப்பது 220 நாற்காலிகள். அந்த 220 இடங்களிலே 110 ஒரு பக்கமும், 110 இன்னொரு பக்கமும் இருக்கின்றது. அதனாலே இப்பொழுது நிலை மிகவும் கடினமாக ஆட்டம் கண்டுதான் இருக்கின்றது என்று நான் சொல்லக்கூடும் எனக்கு தெரிகின்றது. என்ன ஆகும் என்றால், இங்கிருந்த கட்சி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாளைகள் போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாய்வார்களா தாவுவார்களா என்ற ஒரு நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும். அப்படியே நடந்து நிலை நடுக்கமாக ஆகிவிட்டால் என்ன செய்யலாம் என்றால், ஒரு மோஷன் ஆஃப் நோ கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுவை சபாநாயகர் முன்னாலே மனு போட்டு, இந்த அரசாங்கத்தின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர இயலக்கூடும். அப்படியே இல்லாவிட்டால் பிரதம மந்திரி உடனே ஓடிப்போய் பேரரசரை பார்த்து இந்த அரசாங்கத்தை கலைக்கலாம், உடனே ஸ்னாப் இலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய புது தேர்தலை நாம் செய்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லலாம். அரசாங்கம் சொல்லும் அந்த அட்வைஸ் அதை மாமன்னர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளியும் போடலாம். இன்னொரு அரசாங்கத்தை நியமிக்கலாம் என்று மகாதீரோ அனுவார் அவர்களோ அவர்கள் தலைமையிலே அல்லது வேறு எந்த ஒரு எம்பியின் தலைமையிலே ஒரு புது அரசாங்கம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை பரவிக்கொண்டிருக்கின்றது.
சரி, இப்படி அரசியலில் நிகழும் குழப்பம் காரணமாக மக்கள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் வாய்ப்பு உள்ளதா?
மற்ற நாட்களைப் போல நாங்கள் அவ்வளவாக ஆட்டம் கொண்டவில்லை. எங்கள் நாடு மிகவும் அமைதியான நாடு. மக்கள் மிகவும் ஒரு பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். எப்பொழுதுமே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது 60 வருடம். எவ்வளவு பெரிய முடக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இடுக்கங்கள் வந்தாலும், எங்கள் நாட்டிலே மக்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். தெருவிலே போய் ஆர்ப்பாட்டம் செய்வதெல்லாம் எங்களது நாட்டின் வழக்கம் அல்ல மற்ற நாடுகள் போல. அதனால உள்நாட்டிலே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரும் என்று எனக்கு தோன்றவில்லை.
அப்படியே முன்னாள் பிரதமர் நஜீப் அவர்கள் குற்றவாளி என்று மேல் முறையீட்டு மன்றமோ தீர்ப்பளித்தாலும் கூட அவர் சிறை செல்வது கடினமே, அப்படி நடக்கிற வாய்ப்புகள் குறைவுதான் என்று சிலர் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
அதாவது ஒன்று, அரசர் அவரை மன்னித்து விடலாம், அதற்கு இடம் இருக்கின்றது எங்களது சட்ட அமைப்பிலே. இரண்டாவதாக வந்து அவர் ஜெயித்து விடலாம், அதாவது அவர் மேல் குற்றங்கள் இல்லை என்று மேல் மனு சொல்லலாம். மூன்றாவதாக, சிறை வாசம் என்று அவர் விலகிறார்களோ அந்த டைமில் இருந்து, உதாரணமாக 12 வருட தண்டனை என்றால் இப்பொழுது 20-20, இன்னும் 20-32 27வது வருஷம், அதாவது எப்பொழுது அவரை வெளியே கொண்டு வருவதாக இருந்தால் அங்கிருந்து ஒரு 5 வருடம் தள்ளித்தான் அவர் திருப்பி அரசியலுக்கு வர முடியும். அவர் எம்பியாக இருந்தால்தான் வந்து அவர் அரசியல் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்க, அவருக்கு தனியாக ஒரு 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 லாயல்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு குழு இருக்கின்றது. மக்கள் அவர் மேல் ஒரு ஒரு பாங்கினர் அவர் மேல் ஒரு அளவு அவருக்கு மரியாதை இருக்கின்றது. அதனால இன்னும் ஒரு 10 வருடம் அவர் இந்த மலேசிய நாட்டிலே அரசியல் ரீதியிலே அவருக்கு நான் நினைக்கின்றேன் ஓரளவு ஒரு பங்கு உண்டு என்றுதான் நினைக்கின்றேன்.
மலேசிய அரசியலில் எதிரணியில் உள்ள முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அவர்கள் தற்போது தண்டனை பெற்றிருப்பதன் மூலம் இன்றைய பிரதமர் முகைதீன் யாசின் இந்த சந்தர்ப்பத்தை அல்லது இந்த அரசியல் குழப்பத்தை அல்லது இந்த தண்டனையை அவர் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் என்று உங்களுக்கு படுகிறது?
முகைதீன் யாசின் அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால், கட்சியிலே அவருக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை அவர் தவிர்க்கலாம், மற்ற கட்சிகளிடம் அவர் கூட்டு சேர்த்து ஒரு அணி ஒன்று வைத்துக் கொள்ளலாம், அனுவாரிடம் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது மாவீரிடம் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது நிலைமை ஒரு நிலையான நிலைமை இல்லை, இட்ஸ் வெரி ஃப்ளூயிட் யூனோ. அதனால இதுதான் திண்ணமாக நான் சொல்ல முடியும் அல்லது அதுதான் நான் திண்ணமாக சொல்ல முடியும் என்ற ஒரு நிலை இன்னும் வரவில்லை. இந்த திகில், இந்த ஷாக் இன்னும் மக்களிடம் இருந்து போகவில்லை. நான் நினைக்கின்றேன் இன்று இன்னும் ஒரு வாரம் 2-10 நாள் ஆகும் ஏதாவது இது மாதிரி நடப்பதற்கு, அப்பொழுதுதான் நான் சொல்ல முடியும் உறுதியாக.
நிதி தொடர்பான முறைகேடு மலேசியாவை பொறுத்த அளவிற்கு இது புதிதல்ல என்ற நிலையில் இப்போது நஜீப் ரசாக் அவர்கள் தண்டனை பெற்றிருப்பது இத்தகைய ஊழல் முறைகேடு நடத்தும் அந்த அரசியல் சூழலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது நான் கேட்பது, எதிர்காலத்தில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது?
அதன் பதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் மட்டும் இல்லை, அவர்களுடைய கேபினட்ல இருக்கக்கூடிய பழைய கேபினட் மந்திரிகள் எல்லாம் சகாக்கள் எல்லாம் ஒரு 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர் இன்னும் பெரிய பெரிய இதை போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இது நடந்துவிட்டால் இப்பொழுது ஒரு பக்கம் 110 இடமும் இன்னொரு பக்கம் 110 இடமும் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறிவிடும் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அதனாலே இப்படியே மக்களை ஏமாற்றிக்கொண்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை மந்திரிகள் மேல் விழுந்து விடுமோ என்ற ஒரு பயம் வந்து விடக்கூடும். ஏனென்றால் ஒரு 60 வருடமாக நாங்கள் எந்த ஒரு பிரதமரையும் நாங்கள் வந்து சிறைக்கு செல்ல அனுப்பவில்லை. இந்த நாட்டிலே எந்த ஒரு பிரதமரையும் அல்லது துணை பிரதமரையும் நாங்கள் அனுப்பவில்லை, அனுவாரை தவிர. ஏன்னா அவரையும் அனுவாரின் விஷயம் வேறு விஷயம், பணங்களை ஏமாற்றி விட்டார் என்ற குற்றம் அவர் மேல் இல்லை, அது வேறு ஒரு காரணத்துக்காக அவர் மேல் குற்றங்களை சாட்டினார்கள். இருந்தாலும் ஒரு பிரதம மந்திரியை நாங்கள் 12 வருடம் சிறைச்சாலையிலே வைத்து அடைத்துக் கொள்ளக்கூடும் என்ற ஒரு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் வந்ததில்லை. இனி நான் நினைக்கின்றேன் எல்லாருக்கும் ஓரளவு ஒரு பயம் இருக்கும் தான் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி கணேசன் அவர்களே, மிக்க நன்றி உங்களுக்கு.
மிக்க நன்றி ஐயா, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.